எங்கள் மத்தியிலே எழுந்திருக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினவரே, நீர் எங்கள் மத்தியிலே உலாவறதுக்காய் ஸ்தோத்திரம். 7 பொன் குத்துளக்கள் மத்தியில உலாவுகிற கத்த நீரப்பா, சபை நடுவில் உலாவுகிற தெய்வம் நீராண்டவர், உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மரியாள் ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டது போல நாங்களும் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கவனிக்க கேட்க கருத்த அதன்படி வாழ கத்திரங்களுக்கு கிருபையும் பலமும் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஐயா. எங்கள் வாழ்விலே நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது. விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆவே ஆவே ஆவேடா. உட்காரும் தவித வேளையிலே தேவடி செய்திக்குள்ளே கத்தோட வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம்.
எல்லாரும்
என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், எபிரேயர்களின் நிருபம் 4 அதிகாரம்.
Schlagen Sie bitte auf das Buch der Hebräer, Kapitel 4.
எபிரேயர் 4 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 16 வசனம் வரை நாம் வாசிக்கிறோம்.
Hebräer Kapitel 4 Vers 14 bis 16.
வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம்.
Weil wir dem einen großen hohen Priester haben, Jesus, den Sohn Gottes, der die Himmel durchschritten hat, so lasst uns festhalten an dem Bekenntnis. Denn wir haben nicht einen hohen Priester, der nicht könnte mit Leiden mit unserer Schwachheit, sondern der versucht worden ist in allen wie wir, doch ohne Sünde. Darum lasst uns hinzutreten mit Zuversicht zu dem Thron der Gnade, damit wir Barmherzigkeit empfangen und Gnade finden zu der Zeit, wenn wir Hilfe nötig haben.
நம் எல்லோருக்கும் ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
Wir haben alle einen hohen Priester.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இன்றைக்கு வருகிறார்.
Jesus Christus immer noch ist der einzige hohe Priester.
ஆரோனின் வம்சத்தின்படி வந்த ஆசாரியத்து ஊழியம் முடிந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ஊழியம் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது.
Auch wenn dieses Priestertum durch die Nachkommenschaft Aarons irgendwann beendet worden ist, aber Jesus Christus hat es fortgeführt.
இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக இந்த உலகத்துக்கு வந்தார், ஆசாரியராக பரலோகத்துக்கு ஏறி சென்றிருக்கிறார், ராஜாவாக திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறார்.
Jesus ist als Prophet auf die Erde gekommen, als Hohepriester wieder in den Himmel hinaufgestiegen und wird wiederkommen als König.
தீர்க்கதரிசியாக இந்த உலகத்துக்கு வந்தார், ஆசாரியராக பரலோகத்துக்கு போயிருக்கிறார், ராஜாதி ராஜாவாக திரும்ப இந்த பூமிக்கு வர இருக்கிறார்.
Ich wiederhole, Jesus ist als Prophet auf die Erde gekommen, in den Himmel ist er hinaufgestiegen als Hohepriester und seine Rückkehr wird er als König antreten.
இந்த பூமியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் முடிந்தாலும் பரலோகத்திலே அவருடைய ஊழியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற உண்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள
வேண்டும். Auch wenn die Dienste von Jesus Christus hier auf der Erde schon beendet worden ist oder nicht mehr fortgeführt wird, aber im Himmel macht er noch weiter.
ஆசாரியர் என்று சொன்னால் மனிதர்களுக்காக தேவ சமூகத்திலே நிற்கிறவன் ஆசாரியர் என்பதாகும்.
Der Hohe, ein Hohepriester, der vertritt quasi das Volk.
So பிரதான ஆசாரியோட ஊழியம் என்னவென்றால் மக்களுக்காக மனிதர்களுக்காக as a mediator, ஒரு மத்தியஸ்தனாக தேவனுக்கு முன்பாக நிற்பது பிரதான ஆசாரியோட ஊழியமாகும்.
Die Aufgabe eines Hohen Hohepriesters ist, als Vermittler für das Volk zu dienen.
ஆனால் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவன் தேவனுக்காக மக்களுக்கு முன்பாக நிற்கிறது அவருடைய ஊழியமாகும்.
Ein Prophet, seine Aufgabe ist es, für das Volk zu stehen.
நான் திரும்ப அதை சொல்லுகிறேன், ஆசாரியர் என்பது மக்களுக்காக தேவனுக்கு முன்பாக நிற்பதாகும். ஆனால் தீர்க்கதரிசி என்பது அவன் தேவனுக்காக மக்களுக்கு முன்பாக நிற்பதாகும்.
Ich wiederhole nochmal, die Aufgabe des Hohenpriesters ist es, als Vermittler für das Volk an Gott, für Gott zu stehen, also gegenüber Gott zu stehen, und ein Prophet, er steht als Vermittler für Gott gegen das Volk.
ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் நமக்காக பிரதான ஆசாரியராக பிதாவின் வலது பாசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
Und heute ist Jesus im Himmel und dient als Hohepriester uns und als Vermittler für uns bei Gott.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்படும் பாவமில்லாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார்.
Denn wir haben keinen hohen Priester, der in Sünde verfallen ist wie wir, sondern er wurde in allem geprüft wie wir Menschen, aber ist doch ohne Sünde geblieben. Und dieser Hohepriester ist Jesus Christus und Ehre sein Name.
பகுதி பண்ணலாம், ஆனால் நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு பரலோகத்தில் உண்டு. அதற்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Denn wir Menschen, wir haben alle irgendwo unseren Schwachpunkt oder wir sind schwach in irgendwelchen Dingen und verfallen der Sünde. Aber wir haben keinen hohen Priester, der sich über uns lustig macht oder wie anderen Menschen, die über uns lustig machen, sondern er ist barmherzig und er weiß, dass wir schwach sind und deshalb ist er als Hohepriester im Himmel und tritt für uns ein an Gott, bei Gott.
ஆகவே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உனக்காகவும் எனக்காகவும் பரலோகத்திலே பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். நமக்காக பரிந்து
பேசுகிறார். Wir haben einen hohen Priester Jesus Christus, der vertritt uns, also dich und mich bei Gott.
ஆகவே நாம் தைரியமாக பிதாவின் சமூகத்திலே ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய பலவீனத்திலே பலன் விளங்கும் பலவீனத்திலே தேவ கிருபை அடைய தைரியமாய் அவர் சமூகத்திலே சன்னிதானத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசிரியராக இருக்கிறபடியால்.
Weil Jesus halt für uns da uns vertritt, können wir diese Gnade empfangen vom Vater.
எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும், நன்றாக கவனிங்க, நான் வாசித்த வசனம் சொல்றது எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார்.
So, wir haben einen hohen Priester, der in allem geprüft worden ist und ohne Sünde geblieben ist.
Aber dann hat Jesus Christus எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே.
Das bedeutet, dass Jesus Christus, als er auf der Erde lebte, er wurde in allen Dingen genauso geprüft wie du und ich.
தன்னுடைய பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு, தன்னுடைய பகிரங்க ஊழியத்துக்கு அவர் வருகிறதுக்கு முன்பாக யோர்தான் நதியிலே யோவான் ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவர் செய்த முதலாவது வேலை பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்.
Bevor Jesus seinen öffentlichen Dienst begann, wurde er erstmal geprüft vom Satan und so 40 Tage in der Wüste.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும்.
Wir müssen erstmal im Klaren sein, dass Jesus, als er auf der Erde lebte, er wurde genau wie du und ich geprüft.
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு நான் சொல்ல வர காரியத்தை நன்றாக கவனித்து, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் சோதனை உண்டு என்கின்ற இந்த மிகப்பெரிய உண்மையை, இந்த சத்தியத்தை சரிவர தேவ பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.
Wir müssen daraus lernen, dass jedes Kind Gottes auf dieser Erde in Versuchung, also dieses Kind wird immer geprüft. Das heißt, darüber müssen wir im Klaren sein, dass dieses Kind immer Versuchungen ausgesetzt ist.
நாம் எவ்வளவுதான் உண்மையாக வாழ்ந்தாலும், listen to me please carefully, நாம் எவ்வளவுதான் உண்மையாக வாழ்ந்தாலும், எவ்வளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தாலும், எப்படி பக்தியுள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்தாலும், நமக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்கும் சோதனை உண்டு என்கின்ற உண்மையை நாம் சரியாக புரிந்து கொள்ள.
Egal wie ehrlich wir leben oder wie treu oder wie heilig wir leben, die Wahrheit ist, wir werden trotzdem geprüft in unserem Leben.
எனக்கு சோதனையே வரக்கூடாது என்று தயவுசெய்து ஒருவரை ஜபிக்காதீங்க. அப்படி ஜபித்தாலும் தேவன் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கவும் மாட்டார்.
Betet bitte nicht, dass ihr nicht geprüft werden sollt, denn auch wenn ihr so betet, Gott wird es nicht erhören.
காரியம் என்னவென்றால், சோதனை எல்லோருக்கும் உண்டு, ஆனால் நாம் அந்த சோதனையில வீழ்ந்துடக் கூடாது என்பதே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பார்.
Die Sache ist, wir alle müssen Prüfungen bestehen, beziehungsweise wir haben alle Prüfungen und diese Prüfungen müssen wir bestehen. Das ist der Wille Gottes.
எல்லோருக்கும் சோதனை உண்டு, ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்கு சோதனை உண்டு. ஆனால் அந்த சோதனையில நாம வீழ்ந்துடாதபடி அதை ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
Wir alle haben Prüfungen und Gott erwartet von uns, dass wir diese Prüfungen bestehen.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வாழ்ந்து போது சோதிக்கப்பட்டார் என்றால் தேவ பிள்ளைகளாகிய நீயும் நானும் சோதிக்கப்பட வேண்டும் என்பது உண்மை உறுதியும் என்பது நமக்கு புரிகிறது இல்லையா?
Also wenn Jesus schon auf dieser Erde geprüft worden ist, dann ist das keine Frage, dass du und ich auch geprüft werden.
எவ்வளவேனும் பாவம் இல்லாமல் பிறந்து பாவம் இல்லாமல் வளர்ந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து பாவம் இல்லாமல் மரித்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவரை பின்பற்றுகிற தேவோட பிள்ளைகளுக்கு சோதனைகள் உண்டு என்று நான் சொல்லாமலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன்.
Wenn Jesus schon, der ohne Sünde geboren ist, ohne Sünde aufgewachsen und ohne Sünde gelebt hat und ohne Sünde gelebt hat, dann ist es keine Frage, dass du und ich auf jeden Fall Prüfungen durchstehen müssen.
நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. சோதனை பாவம் இல்லை, சோதனை பாவம் இல்லை, ஆனா சோதனையில விழுகிறது தான் பாவமாக.
Ich sag's euch, Prüfungen sind keine Sünde. The Prüfungen sind keine Sünde, aber wenn ihr die Prüfung nicht besteht, dann ist das eine Sünde.
I say it again, listen to me this carefully. Keep it in your mind deeply. சோதனை பாவம் இல்லை, சோதனையில விழுகிறது தான் பாவமாக.
Also Prüfung ist nicht Sünde, aber wenn ihr die Prüfung nicht besteht, dann ist das eine Sünde.
இத குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் மனதில் வந்தது என்னவென்றால், நல்லா கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் நடுவிலே தேவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை உண்டாக்கினார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் பழம் இருந்தது. நான் சொல்றேன் கேளுங்க, பழத்தில் பாவம் இல்லை, நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தில் இருந்த பழத்துல பாவம் இல்ல, அந்த பழத்தை பறித்து புசித்ததுதான் பாவமாக.
Als ich darüber nachdachte, fiel mir etwas ein, und zwar im Garten Eden pflanzte Gott zwei Bäume, einmal das Baum das ewige Leben schenkt und einmal diesen Baum, der Baum der Erkenntnis war, und zwar da hing diese Frucht und es war Adam und Eva verboten, von dieser Frucht zu essen. Also daraus kann man sehen, es ist nicht die Frucht selbst war die Sünde, sondern dass sie diese Frucht begehrt hat und davon gegessen hat. Das war die Sünde. Also an der Frucht selber war keine Sünde, aber die Sünde war, die Frucht zu pflücken und zu essen. So, Prüfung ist keine Sünde, aber wenn wir die Prüfung nicht bestehen, dann ist das eine Sünde. Gott verführt uns oder versucht uns nicht mit Bösem.
So, தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால சோதிக்கிறவர் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள
வேண்டும். God verführt uns nicht zum Bösen.
அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது.
Denn wir verführen oder wir lassen uns verführen durch unsere eigenen Wünsche und selbstsüchtigen Wünsche und Ziele.
நாம் எல்லாருக்கும் இந்த இச்சை இருக்குது பாருங்க.
Wir alle haben diese Selbstsucht in uns.
ஒருவரும் சொல்ல முடியாது எனக்குள்ள இச்சை இல்லை என்று சொல்லு.
Niemand kann sagen, ich habe keine Selbstsucht.
இச்சை பாவம் இல்லை, இச்சையில விழுகிறது தான் பாவம் பாருங்க.
Die Selbstsucht selbst ist keine Sünde, sondern wenn wir der Selbstsucht verfallen, das ist eine Sünde.
ஆகவே தேவன் எவரையும் பொல்லாங்கினால சோதிக்கிறவர் அல்ல.
So, Gott führt uns nicht, also der verführt uns nicht zum Bösen.
அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்பு சோதிக்கப்படுகிறார்.
Jeder Mensch, der lässt sich verführen zum Bösen durch seine selbstsüchtige Art und Weise oder Gedanken.
நாம் ஒருவரும் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவோட பிள்ளைகளை சோதனைகளை விழுந்திடக்கூடாது, சோதனையில தோற்று போயிடக்கூடாது, சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
Gott erwartet von uns oder von seinen Kindern, dass wir diese Prüfungen, die noch bevor uns stehen, dass wir diese Prüfungen bestehen.
நாம் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்துற விசேஷத்துல ஏழு சபைக்கும் ஆண்டவர் இயேசு கடிதம் எழுதும் பொழுது சொல்கிறாரு, ஜெயங்கொள்ளுகிறவனோ சொல்லி. ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சோதனை உண்டு என்பது நிச்சயம். அந்த சோதனை நாம் விழுந்திராதபடி அந்த சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
Gott erwartet von uns, dass wir durch diese Prüfung den Sieg erringen.
ஆகவே சோதனையில் விழுந்த பிற்பாடு நாம் இடத்தையோ அல்லது மற்றவர்களையோ நாம் பழிசாற்றுவதை விட்டுவிட்டு சோதனையில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்.
Wir dürfen nicht jetzt, wenn wir jetzt die Prüfung nicht bestehen, dann dürfen wir nicht anderen Menschen Vorwürfe machen oder die Schuld einfach auf andere abwälzen, sondern wir müssen erstmal zuschauen, dass wir von dieser Prüfung bestehen.
சில வேளையில நாம் என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? நான் பக்தியாக வாழுகிறேன், பரிசுத்தமாக ஜீவிக்கிறேன், ஒழுங்காக ஜெபிக்கிறேன், ஊக்கமாக ஆராதனைக்கு போகிறேன். இவனை ஏன் என்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சோதனை என்று நாம் நினைக்கலாம்.
So manchmal denkt sich einer, ich lebe doch heilig, ich tue doch nur das Richtige, ich gehe doch jeden Sonntag in die Kirche, aber warum habe ich so viele Probleme, so viele Prüfungen?
இன்னும் சில பேர் என்ன யோசிக்கிறோம்னா, என்னுடைய வாழ்க்கையில தான் இவ்வளவு சோதனை, மற்றவர்கள் நல்லா இருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில தான் இவ்வளவு சோதனை சொல்லி சில வேளையில நாம் நம்மையே நொந்து கொள்கிறோம் பாருங்க.
Manch einer denkt sich selber, andere haben keine Probleme, nur ich und verfällt damit in diese Selbstmitleid.
இதை குறித்து வேதம் என்ன சொல்றது தெரியுமா? 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனத்தை தயவு செய்து என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க.
Schlagen wir bitte auf 1. Korinther Kapitel 10.
1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
1. Korinther Kapitel 10 Vers 13.
மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
தரவுங்க, பாருங்க, படிங்க. மனுஷருக்கு
Kapitel 10 Vers 13. Bisher hat euch nur menschliche Versuchung getroffen, aber Gott ist treu, der euch nicht versuchen lässt, aber über eure Kraft, sondern macht, dass die Versuchung so ein Ende nimmt, dass ihr es ertragen könnt.
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
Ihr seid bisher nur von menschlicher Versuchung getroffen worden.
நான் சொல்றது தயவு செய்து விளைக்கொள்ளுங்க. தேவனுடைய வசனம் நமக்கு உள்ளே போகட்டும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவரே
சொல்லியிருக்கிறார். மனுஷருக்கு
நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உனக்கும் எனக்கு இதுவரை நேரிடவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Mal wissen, dass uns bisher nur menschliche Versuchung getroffen hat.
So in der வசனத்தை நீ கவனித்து பாத்தீங்களா இருந்தால், அந்த வசனத்தின் தொடக்கத்தை முடிவையும் பாத்தீங்கன்னா சோதனை குறித்து சொல்லப்படுறது. ஆனா இடையில ஒரு வசனம் அதுக்குள்ள தொக்கி நிக்கிறது என்னவென்றால், தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
Wenn ihr am Anfang dieses Verses, also am Anfang und am Ende guckt, das bezieht sich alles auf diese Prüfung, aber da in der Mitte, da steht ein Wort, und zwar, Gott ist treu.
In der
Mitte dieser des Verses steht, Gott ist treu. Was bedeutet das? Das bedeutet einfach nur, Gott ist treu zu dir und er wird dich befreien von jeder Prüfung oder von jeder Sünde.
பிரதான ஆசிரியராக இயேசு கிறிஸ்து அங்க பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார் பாரு. ஆகவே உன்னை பாதுகாக்க, உன்னை பலப்படுத்த இயேசு கிறிஸ்து உனக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை நாம மறந்துடக்கூடாது.
Wir dürfen nicht vergessen, wir haben immer noch einen hohen Priester, und zwar Jesus, der an unserer Stelle bei Gott für uns nochmal vertritt.
எனக்கு மாத்திரம்தான் இந்த சோதனை, மற்ற எல்லாரும் பார்க்க நான் தான் சோதிக்கப்படுகிறேன் என்று சத்துரு நமக்குள்ள களைகளை விதைத்து நம்மை பலவீனப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்க விடுவது நம்முடைய
அவசியமாகும். Seinen bösen Saat in uns sät und zwar uns sagt, ich bin der Einzige, oder ihr dürft nicht denken, ich bin der Einzige, der von Prüfungen betroffen ist oder nur diese Probleme in meinem Leben hat. Davon müsst ihr erstmal euch loslösen.
Was?
உங்கள்
திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படாமல்
சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்.
நன்றாக கவனிங்க, சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தையும் மட்டுமல்ல அதிலிருந்து தப்பித்துக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கையும் உண்டாக்குகிற தேவன் உன்னோடு உனக்குள்ள இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
Gott wird uns niemals über unsere Kraft versuchen lassen, und zwar, und nicht nur das, sondern er wird uns auch einen Weg zeigen, wie wir uns davon loslösen können oder bestehen können.
இந்த மத்திய அனுபவில சோதனையிலே நமக்கு ஜெயம் தருகிற தேவன் என்கிற தலைப்பில் நான் செய்தியை நாம் பார்க்க போகிறோம், தொடர்ந்து கேட்க
போகிறோம். Gott, der uns die Kraft gibt und uns bestehen lässt von der Prüfung.
சோதனையிலிருந்து நமக்கு ஜெயம் தருகிற தேவன் அவர்.
Er gibt uns den Sieg.
ஏனென்றால் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் சோதனைகள் ஜெயித்தார் பாரு. ஆகவே நமக்கும் சோதனையில ஜெயம் தர அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
Weil Jesus in allem geprüft worden ist und den Sieg errungen hat, genauso wird er auch uns den Sieg geben.
இன்ன சில பேருக்குள்ள ஒரு மனப்பயம் என்னவென்றால், நான் அந்த சோதனையில விழுந்துருவேனோ, இந்த சோதனையில விழுந்துருவேன்னு சொல்லி சிலருக்குள்ள ஒரு மனப்பயம். இது பிசாசு உங்களை விழமாட்டுகிறான் என்று சொல்லி சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன், நீ அந்த சோதனையில விழமாட்டேன். அப்படி உனக்குள்ள போட்டு 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 உன்னை பலவீனப்படுத்தி அதுல விழுகிறதுக்கு உனக்கு நீ இடம் கொடுக்காம நான் உனக்கு சொல்றேன், நீ தேவன பிள்ளை, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் நீ அந்த சோதனையில விழ வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார்.
Manche können sich innerlich vielleicht denken, nee, es gibt eine bestimmte Versuchung oder Sünde, da werde ich einfach schwach oder ich falle, ich werde diese Prüfung nicht bestehen. Aber ich sage dir eins, das ist nur ein Gedanke oder ein Spiel, den der Satan mit dir spielt und dir diese Gedanken einfach vorwirft. Ich sage dir, der Heilige Geist mit dir, Gott ist mit dir, er wird dir den Sieg geben.
கடந்து முடிந்த நடந்து முடிந்த கூட்டங்களில் புதுக்குடியிருப்பு என்ற இடத்துல இருந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு நான் ஜெபித்து போடுப்பு அதுல உட்கார்ந்திருந்தேன். அப்ப ஒரு வாலிபம் என்னை தேடி வந்தான். வந்தவர் என்று சொன்ன, அவனுக்கு டீனேஜ் போயும் ஊழியம் சேரும். அவ சொன்னா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, என்னன்னா எனக்கு நான் இப்படிப்பட்ட பாவத்துல விழுந்துருவேனோ
Als ich in Sri Lanka Dienst gemacht habe und nach einem Meeting bin ich dann, nach dem Gebet bin ich dann gegangen, um mich hinzusetzen, und da kam ein junger Mann auf mich zu, ein Teenager, und hat mir gesagt, Pastor, ich habe Angst, dass ich in einer bestimmten Sünde nicht bestehen kann oder dass ich dieser Sünde verfalle.
பாவத்தில இருந்து எனக்கு ஜெயம் கிடைக்கும் என்கின்ற உள் உணர்வை தருகிறவர் தேவாவியானவர். பாவத்தில சோதனையில விழுந்து போவதற்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. பாவத்தை ஜெயிக்க, சோதனையை ஜெயிக்க தன் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது.
Die Angst über eine Sünde, gegen eine Sünde zu verlieren, diese Angst, die bringt der Teufel, aber die Zuversicht oder diese den Sieg zu erringen, dieses Gefühl gibt uns nur der Herr.
அப்படியான பலவீனப்படுத்துற எண்ணங்களுக்கு நாம் விடை கொடுப்போம். ஏனென்றால் சத்துரு பிசாசு நம்ம ஏதோ ஒரு விதத்துல பலவீனப்படுத்துறது முயற்சிக்கிற என்பதை நாம் மறந்துடக்கூடாது.
Wir dürfen keinen Platz für solche Gedanken schaffen, denn Gott, der kräftig, der gibt uns Kraft, und der Teufel, der versucht immer uns als Schwächlinge darzustellen.
So சோதனைகளை ஜெயிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்.
So Gott hat uns berufen, den Sieg zu erringen über Prüfungen.
சோதனைகளை மிதித்து ஜெயிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்.
Er hat uns berufen, über die Prüfungen zu den Sieg zu erringen.
சோதனைகளில இருக்கிற கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்துல வீட்டிலிருந்து நமக்காக பறந்து பேசுகிறார்.
Jesus, der uns diesen Sieg gibt, der ist auf der rechten Seite des Vaters im Himmel und vertritt für uns alle ein.
ஆகவே இந்த சாயங்கால வேளையிலே எப்படி பரிசுத்தவான்கள் சோதனைகளை ஜெயித்தார்கள் என்றும் என்னென்ன விதங்களிலே என்னென்ன வடிவத்திலே அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்பதையும் பழைய ஏற்பாட்டில் இருந்து சில பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை நாம பார்த்து படித்து வாசித்து யோசித்து நாம் ஜெபித்து பிடிப்போம்.
Wir werden jetzt im Alten Testament schauen, wie einige Kinder Gottes oder Kinder Diener Gottes, wie sie Prüfungen oder die Versuchungen überstanden haben oder bewältigt haben und in welcher Form die Sünde kam oder in welcher Art und Weise die konfrontiert haben.
என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 22வது அதிகாரம். Come with me please. ஆதியாகமம் 22வது அதிகாரம்.
Schlag mit mir auf 1. Mose Kapitel 22.
எல்லாரும் எடுத்துக்கொள்ளு 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
Das Buch 1. Mose Kapitel 22 Vers 18.
நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
Und durch dein Geschlecht sollen alle Völker auf Erden gesegnet werden, weil du meiner Stimme gehorcht hast.
நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியால், பிளீஸ் நான் சொல்றத கேளுங்கம்மா, உங்க மைண்ட் அங்கேயும் லூஸ் பண்ணாதீங்க. I speak the truth. I know what I preach. Listen to me please carefully. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உனக்குள்ள சகல ஜாதிகளும் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவனுக்கு வாக்கு கொண்டார்.
He sagt an der Stelle Gott zu Abraham, weil du meiner Stimme gehorcht hast, werde ich alle Völker durch dich segnen.
நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு இன்டைரக்டான தீர்க்க தரிசனத்தை இங்கே நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது.
Und hier ist eine indirekte Prophezeiung von Gott zu Abraham. Er sagt denn, weil du meiner Stimme gehorcht hast, werden alle Völker durch dich gesegnet werden.
ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தான் பாருங்க.
ஆபிரகாம் gehorchte voll und ganz den Worten Gottes.
ஆபிரகாமுடைய கீழ்ப்படிவு சோதிக்கப்பட்டது.
Abrahams Gehorsam wurde geprüft an der Stelle.
I say it again. Abrahamude kielpadivu sodikapattathu.
An dieser Stelle wurde Abrahams Gehorsam geprüft.
Yenendral அவன் தேவனுடைய மனுஷனாக இருந்தான், தேவனுடைய குரலை கேட்கிறவனாக இருந்தான். ஆனால் அவன் தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறான் என்பதை தேவன் இந்த செயலி மூலமாக கண்டுகொள்ள
விரும்புகிறோம். Wir können wir erkennen, dass Gott ihn geprüft hat, wie gehorsam er war. Weil du meiner Stimme gehorcht hast, werden alle Völker durch dich gesegnet werden.
Abraham
wurde an dieser Stelle sein Gehorsam wurde geprüft. Abraham hatte keinen Gefallen an Gold oder Silber, sondern er war 100 Jahre alt, als er seinen Sohn Isaac geboren hatte, und an ihm hatte er voll und ganz seine Liebe gezeigt. Deswegen sagte Gott dann an der Stelle zu Abraham: Opfere deinen Sohn für mich. Und sofort auf der Stelle gehorchte Abraham Gott.
உடனடியான ஒரு கீழ்ப்படிவை ஆபிரகாமுடைய வாழ்வில் நாம் பார்க்கக்கூடியதாக
இருக்கிறது. Sofortige Gehorsam an der Stelle sehen. Er sagte: "Ja, Herr, ich
mache." அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய வாழ்வில் ஒரு பரிபூர்ணமான, பூரணமான ஒரு கீழ்ப்படிவு, அரைகுறையான அல்ல, பூரணமான ஒரு கீழ்ப்படி, தேவனுடைய கட்டளைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தார்.
In dem Leben Abrahams können wir auch sehen, das war eine vollkommene Gehorsam, keine halbwegs, oder er machte keine halben Sachen, sondern ein bisschen Gehorsam, gibt ein bisschen gehorcht und ein bisschen nicht. Und er sagt, er war vollkommen gehorsam zu Gott.
அன்றைக்கு ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு பூரணமாக கீழ்ப்படிந்தபடியால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வம்சத்திலே பிறந்ததும் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
ஆபிரகாம் damals vollkommen gehorsam war Gott gegenüber, konnte Jesus geboren werden und konnte uns heute retten.
நன்றாக படியுங்கள். ஆபிரகாம் தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் தான் அவனுக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாருங்க,
ihr müsst bedenken, also ihr müsst das erkennen, nur weil Abraham gehorsam war Gott gegenüber, konnten heute, also sind heute viele Völker gesegnet und wir konnten errettet werden.
அவன் தேவனுக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிறவனாக இருந்தபடியால் அவன் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, எண்ணிறந்த ஜனங்களுக்கு, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாக மாறிவிட்டான். பாருங்க,
nicht nur er selbst hat die Konsequenz davon getragen, weil er vollkommen gehorsam war, er war nämlich ein reicher Mann, er war gesegnet, aber nicht nur das, sondern auch die Völker durch ihn wurden reichlich gesegnet.
ஆகவே சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க கேளுங்க கேளுங்க, எவர்களெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு உடனடியாக பரிபூர்ணமாக கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழ்வது மட்டுமல்ல, அநேகங்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாக மாற்ற ஆபிரகாம் தேவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Die Intention dieser Aussage ist, jeder Mensch, der ohne Wenn und Aber sofort dem Gott gehorsam ist, der wird gesegnet sein, und nicht nur der, sondern auch die Menschen durch ihn, sondern viele Völker werden durch ihn gesegnet sein.
எவர்களெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு பூரணமாக முழுவதுமாக கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது உண்மை என்று சத்தியின்படி
சொல்லுங்க. Gehorsam Gott gegenüber zeigt, der wird nicht nur gesegnet sein, sondern auch die Völker durch ihn werden gesegnet sein.
அவர்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அநேகர் பக்தி விருத்தி அடைவார்கள், அநேகர் தேவனை அறிந்து கொள்வார்கள், அநேகர் தேவனுக்குள்ள பலப்படுவார்கள், அவர்கள் மூலமாக ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்படும், அவர்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், அவர்களுடைய வாழ்விலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், அவர்கள் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாமை போல
Durch so einen gehorsamen Mensch lassen sich viele Menschen sich bekehren. Das Reich Gottes kann dadurch aufgebaut werden. Durch diesen Menschen passieren viele Dinge.
ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தான், அவன் அவனுக்குள்ளே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பாருங்க,
ein einziger Mensch war gehorsam, und zwar der Abraham, und durch ihn konnten so viele Völker gesegnet werden.
நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலும் நம்முடைய கீழ்ப்படிவு சோதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்கிறது சத்தியத்தின்படி சொல்லுங்க.
heute damit sagen will, auch wir die Kinder Gottes, Es kann sein, dass wir unter Umständen auch geprüft werden, beziehungsweise wie gehorsam wir sind.
நாம் ஆண்டவரை அறிந்திருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், நாம் ஜெபிக்கலாம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய கீழ்ப்படிவும் சோதிக்கப்படத்தக்கதான சில சந்தர்ப்பங்கள் கட்டங்கள் நம்முடைய வாழ்விலும் வாழ்றதுக்கு இடம் இருக்கின்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்வது நல்லது.
Wir mögen Christen sein, bekehrt worden sein, oder wir können jeden Sonntag in die Kirche kommen oder Gott preisen oder Dienste machen, aber es können unter Umständen auch Situationen auftreten, wo unser Gehorsam halt geprüft werden kann.
ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு பயந்தவன், தேவனோடு உறவாடினவன், தேவனுடைய குரலை கேட்டவன், ஆனாலும் அவனுடைய கீழ்ப்படிவு சோதிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம்.
ஆபிரகாம் war ein Mann Gottes, er war ein Diener Gottes, er hörte die Stimme Gottes persönlich, und dieser Mann wurde, oder beziehungsweise in seinem Leben wurde sein Gehorsam geprüft.
ஆகவே சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் பூமியில் இருக்க சகல வம்சங்களும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும்
என்றார். நம்மிடத்தில்
ஒரு பூரணமான முழுமையான ஒரு கீழ்ப்படிவை எதிர்பார்க்கிறார், ஒரு உடனடியான கீழ்ப்படிவை
எதிர்பார்க்கிறார்.
அந்த கீழ்ப்படிவு, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிவு நம்முடைய வாழ்வில் வரவேடுபாரு. அவர் கீழ்ப்படிந்தபடியால் அவருக்குள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது.
Weil er gehorsam war, wurden die ganzen Völker durch ihn gesegnet.
ஆகவே நாமும் இதை கருத்தில் கொண்டு நம்முடைய கீழ்ப்படிவு சோதிக்கப்படலாம். ஆகவே நாம் கருத்தாக கவனமாக இருக்கிறது நல்லது.
Deswegen wir müssen auch darauf achten, denn wir könnten auch, also unser Gehorsam kann auch auf die Prüfung gestellt werden.
ஆபிரகாம் பொறுத்தவரையில் நோ என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. எது கெடுத்தாலும், ஆண்டவர் என்ன சொன்னாலும், ஆண்டவர் எது சொன்னாலும், எல்லாவற்றுக்கும் எஸ் லோட், எஸ் லோட், எஸ் லோட், எஸ் லோட் தான். நோ லோட் என்றது அவனுடைய வாயில வந்தது, அவனுடைய வாழ்க்கையில கண்டதை நாம இல்ல பாருங்க.
Egal was Gott Abraham aufgetragen hatte oder zu tun, Abraham hat nie ein Gegenwort dazu gesagt oder irgendein Widerwort gesprochen, sondern er sagt immer: Ja, Herr, ich tu's, ich tu's.
Abrahamே உன் தேசத்தை விடு, எஸ் லோட். ஆபிரகாமே உன் இனத்தை விட்டுவிடு, எஸ் லோட். ஆபிரகாமே உன் குடும்பத்தை விட்டுவிடு, எஸ் லோட். நான் காட்டுகிற இடத்துக்கு போ, பேர் சொல்லாவிட்டால், எந்த நாடு என்று சொன்னாலும், சொல்லாவிட்டாலும் நான் காட்டுகிற இடத்துக்கு போ, எஸ் லோட். இஸ்மவேல் அனுப்பிவிடு, எஸ் லோட். ஈசாக்க பலியிடு, எஸ் லோட், எஸ் லோட், எஸ் லோட், எஸ் லோட். ஏனென்றால் உடனடியான ஒரு கீழ்ப்படிவு, பூரணமான ஒரு கீழ்ப்படி அவருடைய வாழ்க்கையில இருந்தபடியால் தான் இன்றைக்கும் மரித்தும் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Gott sagte zu Abraham: Hör mal, Abraham, verlass dein Land. Er sagte: Ja, Herr. Verlass deine Hausgemeinde. Er sagte: Ja, Herr. Geh dahin, wo ich dir den wo ich dir zeige. Er sagte: Ja, Herr. Gott sagte zu Abraham: Lass Ismael gehen, vertreibe ihn weg. Abraham sagte: Ja, Herr. Und Gott sagte finally noch zu dem: Opfere Isaac für mich. Und da hat er auch nicht Rückzieher gemacht, sondern sagte: Ja, Herr, ich tu's.
Abrahamுடைய கீழ்ப்படிவு சோதிக்கப்பட்டது.
Abrahams Gehorsam wurde geprüft.
இன்னொரு பகுதிக்குள்ள அடுத்த இன்னொரு நபரை நாம் பார்க்க போறோம். இன்னொரு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
Lass uns noch einen Mann anschauen, und zwar
39வது அதிகாரம் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது 10வது வசனங்களை நாம் சீக்கிரம் வாசிக்கலாம்.
1. மோசே கapitel 39 Vers 9 und 10.
இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவனுடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை.
Er ist in diesem Hause nicht größer als ich, und er hat mir nichts vorenthalten außer dir, weil du seine Frau bist. Wie sollte ich denn nun ein solches großes Übel tun und gegen Gott sündigen? Und sie bedrängte Josef mit solchen Worten täglich. Aber er gehorchte ihr nicht, dass er sich zu ihr legte und bei ihr wäre.
Josefs
Leben, sein heiliges Leben wurde an dieser Stelle
geprüft.
Abrahams Gehorsam wurde geprüft an dieser Stelle, und hier wird Josefs Reinheit geprüft.
As I know, according to my understanding of the Bible, என்னுடைய நான் விளங்கிக் கொண்ட அளவுக்கு, நான் விசுவாசிக்கிற அளவுக்கு, இந்த இடத்துல யோசேப்பு ஃபெயிலியராக இருந்திருப்பாரா? இருந்தார். எகிப்து தேசத்தின் அதிபதியாக ஆண்டவர் அவனை உயர்த்தியிருக்கவே மாட்டார்.
So, nach meinem Verständnis der Bibel, hätte Josef hier nachgegeben und wäre dieser Sünde verfallen, dann wäre er niemals der Statthalter von Ägypten gewesen. Denn Josef hatte eine gewisse Angst, eine positive Angst in sich, und zwar diese Angst gegenüber Gott, dass Gott mich sieht und ich darf nichts gegen Gott tun, keine Sünde tun, und diese Angst war immer bei ihm. So, die Bibelforscher sagen, Josef war in seiner Jugend ein sehr hübscher junger Mann. Selbst wenn man 10 Jungfrauen gegenüber ihm stellen würde, wäre er immer noch hübscher als diese 10 Jungfrauen. Er hatte immer diese Angst gegenüber Gott. Damit er nicht dieser Sünde verfällt, ist er immer davongelaufen.
Er war
ein Jugendlicher, und da war die Versuchung halt sehr stark, und trotzdem hat er nicht aufgegeben und hat gesagt, ich darf gegenüber Gott nicht sündigen, und ist immer weggelaufen. Josef ist nicht dieser Sünde verfallen, und hat gesagt, ja, nee, die Situation war so, Umstände waren so, ich bin der Sünde verfallen, tut mir leid. Er hat keine Ausrede gehabt, denn er hat immer diese Angst vor Gott gehabt und ist immer weggelaufen vor der Sünde.
In
den Sprüchen steht geschrieben, die Augen Gottes, die schauen auf jeden Menschen, sowohl über die Guten als auch über die Bösen. Deswegen steht auch in Psalm 121, sagt David, seine Augen, die ermüden nicht, oder die schlafen nie ein. Diese Augen schauen stets auf die Menschen. Und dieses Wort hat Josef in seinem Leben richtig aufgenommen, und er hatte immer diese Angst, dass Gott auf ihn schaut.
Der Teufel
stellt uns viele Stolpersteine, damit wir aufs Maul fliegen, damit unsere Reinheit vielleicht befleckt wird. Damit er uns in Sünde schubsen kann, versucht er uns immer irgendwelche Fallen zu stellen. Deswegen, wir müssen unsere Reinheit immer bewahren, denn unser Gott ist ein heiliger Gott, er ist ein Gott voller Reinheit. Deswegen will er auch, dass wir rein sind. Wer sündigt, der kann nicht mit Gott reden. Oder wer sündigt, der kann auch nicht am Abendmahl teilnehmen. Oder wer sündigt, der kann auch keine Dienste machen. Denn das ist einfach nicht erlaubt. Das ist einfach nicht das Richtige. Mag sein, dass ich vielleicht jahrelange Erfahrung habe und durch meine Dienste die Leute vielleicht erstaunt sind oder was auch immer. Aber wenn ich mit Sünde einen Dienst tue und und diesen Dienst einfach vollbringe, Gott wird darin keinen Gefallen haben.
இந்த உலகத்தில் எழுப்புதலை கொண்டு வந்த மெதடிஸ்ட் சபையின் ஸ்தாபகராகிய யோன் வெஸ்லி சொன்னாரு, பாவத்துக்கு பயப்படுற 100 பிரசங்கிமார கொண்டு வாங்க, அவங்களை வச்சு இந்த உலகத்தையே நான் கலக்கி விடுவேன் சொன்னாரு.
Ein Gründer der damaligen Methodistenkirche, John Wesley, sagte, bringt mir 100 Prediger, die vor Sünde Angst haben. Durch diese Menschen werde ich eine ganze Dynastie aufstellen. So, unsere Reinheit kann geprüft werden. Deswegen müssen wir Kinder Gottes mal aufpassen. Aufmerksam zuhört und dieses Gut auf euch, also in euch nimmt, dann werdet ihr in Zukunft vielleicht geprüft werden und da dürft ihr halt nicht in dieser Sünde verfallen. Josefs Reinheit wurde geprüft. Aber er hat den Sieg errungen. Als drittes schauen wir noch einen Mann. Das Buch Hiobs, Kapitel 27.
நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக.
எல்லாரும் வெடுங்க, ஓபன் யுவர் பைபிள் பிளீஸ். 27வது அதிகாரம் இல்லையா?
Das Buch Hiob, Kapitel 27, Vers 5.
27வது அதிகாரம் 5வது வசனம். படி.
நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி விரியும் மட்டும் என் உத்தமத்தை என்ன விட்டு விலக்கேன்.
Das sei ferne von mir, dass ich euch recht gebe, bis mein Ende kommt, will ich nicht weichen von meiner Unschuld.
ஆபிரகாமுடைய கீழ்ப்படிவு சோதிக்கப்பட்டது, யோசேப்புடைய பரிசுத்த வாழ்வு சோதிக்கப்பட்டது, யோபுடைய உத்தம வாழ்வு சோதிக்கப்பட்டது.
Abrahams Gehorsam wurde geprüft und Josefs Reinheit wurde geprüft und an dieser Stelle Hiobs Unschuld wird geprüft.
Ahabe hat der Devamanus sonnan in avi priyum until I die in this world. In avi priyum mattum naan saagum mattum enna vaalkaiyila enna sambhavithalum en uttamatha enna vittu vilakka maaten. But a confirmation in his life, enna vaalkaiyila enna sambhavithalum உத்தமத்தை விட்டு நான் விலகேன் என்று அவன் உறுதியாக இங்கே சொல்றதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய உத்தம வாழ்வு சோதிக்கப்பட்டது.
Hier an dieser Stelle sagt Hiob ganz entschlossen, bis mein Ende kommt, werde ich ganz fest an meiner Unschuld halten.
பிசாசுக்கு யோபுடைய உத்தமமான வாழ்க்கையில தான் கண் இருந்தது பாருங்க.
Denn der Teufel hat ein Auge darauf geworfen, wie unschuldig Hiob lebte.
அவன் பூமி எங்கு சுட்டி திரிந்து வருகிறான். ஆண்டவர் கேட்க, எங்கிருந்து பூமி எங்கு சுத்தி திரிந்து வருகிறான். எல்லா இடம் பூமியில் இருக்கிற எல்லாரும் சுத்தி பார்த்தா, ஆனா இவன் ஓரத்த மாத்திரம் தேவனோடு உத்தமமாக இருக்கிறதை கண்டபோது எப்படியாவது இவனுடைய உத்தமமான வாழ்வை கெடுக்க வேண்டும், அதை கரைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு பிசாசு தேவனிடத்திலே போய் உத்தரவு கேட்கிறான் பாருங்க.
Denn der Teufel, der umkreiste die ganze Erde und fand niemanden bis auf Hiob und sein Auge fiel auf Hiob und er wollte ihn irgendwie von seiner Unschuld irgendwie seine Unschuld beflecken.
யோபுட வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த போராட்டம் அவட உத்தமமான வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு சத்துரு போட்ட பெரிய சித்தமாகும் அல்லது பெரிய கொண்டு வந்த பெரிய சோதனையாகும்.
Dieser Kampf gegen seine Unschuld, das war ein Hinterlist von Satan.
உத்தமமாக இருக்கிறவர்களை கெடுக்கிறதுக்கு இன்றைக்கும் பிசாசு சுத்தி திரான்னு உண்மை நான் உங்களுக்கு சொல்லட்டும்.
Und auch heute ist der Teufel immer umher und will Menschen, die unschuldig leben, auch wirklich zu Fall bringen.
ஆண்டவர் கேட்டாரு, சாத்தானை பார்த்து நீ எங்க இருந்து வருகிறான்னு சொல்லி. அவர் சொன்னா, நான் உலகம் எங்கு சுத்தி திரித்து வருகிறேன் சொல்லி சொன்னா.
Gott fragte Satan, hey, wo kommst du her? Und da sagte Satan, ich habe die Erde umkreist und komme jetzt hier.
நன்றா கவனிங்க, சத்துரு பிசாசு உலகம் எல்லாம் சுத்தி திரான் எதற்கு தெரியுமோ? அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அவன் எங்க போறா, இவன் எங்க போறா, யார்ல என்ன பிழை இருக்குது என்ன தவறு இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் ஆண்டு விடத்துல முறையிடுவான். பாருங்க, இந்த பாரு உண்ட ஊழியக்காரன் இப்படி இருக்கிறான், பாரு உண்ட ஊழியக்காரன் இப்படி நடக்கிறான் பாரு என்று பரலோகத்தை தேவ சமூகத்துல போய் பிசாசு போய் குற்றம் சாட்டுறான் வேதம் சொல்றது.
Was macht dieser Teufel denn? Er schaut sich die ganze Erde an und die Kinder Gottes und sagt: Hör mal, guck mal, dass, dein Diener macht dies und das und beschuldigt einfach uns alle bei Gott.
The devil is a great accuser endu veda solradhu velippadutha visheshathile sollapadradhu iravum pagalum nammude sagodharargal mele kuttam sumathirum endu solli pisachira vela enna theriyuma ulagam ella suddhi therindhu adhil kaandra avan appadi ivan appadi nu solli deva pillagalai devada oodiyakkagale kuttam chaattuvan poi deva samoodhile nindu agavena karimanavugale suddhi thirravuga na solra kelunga solren kelunga solren kelunga இந்த காரியம் இல்லாமல் காரணம் இல்லாமல் தேவையில்லாம சுத்தி திரியறவர்கள் சுத்தி திரவர்கள் தேவனுக்குள்ள பயபக்தியாக இருக்கிறது சாத்தியப்பட்ட காரியம் என்று சத்தியத்துப்படி கூட சொல்லுகிறேன்.
Die Bibel sagt, der Teufel, der ist der größte Verbrecher überhaupt. Denn seine Aufgabe besteht darin, die ganze Welt zu umkreisen und wirft ein Auge auf seine Kinder und schaut, was macht der falsch, was macht der andere falsch und sammelt diese ganzen Sachen und geht zu Gott und beschuldigt uns Tag und Nacht. Das ist seine Aufgabe.
Näherem Ponnade. காலம் பொன்னானது. தேவனுக்கு கொடுத்திருக்கிற காலமும் நேரமும் பொன்னானது. இந்த பொன்னான நேரத்தை நீ மண்ணாக்கி ஒன்றும் செய்யாதவனாக சும்மா சுத்தி தெரியுமாக சொன்னார். அங்காங்கே நடக்கிற காரியங்களை பார்க்கவும் கேட்கவும் இதனால நீ பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக வாழவும் இடம் உண்டோ? ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, சும்மா இந்த சுத்தி திரவுகளை ஆட்கே கொஞ்சம் நெருங்கி பாருங்க. நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், இந்த சும்மா சுத்தி திராக்கள் ரட்சிக்கப்பட்டு சும்மா கண்ட மாதிரி சுத்தி திருவிட வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர்கள் தேவனோடு நெருங்கி நடக்க முடியாது, அவர்கள் பக்தியாக பரிசுத்தமாக வாழ முடியாது. இந்த சாயல் பிசாசுக்குள்ள இருக்கிற சாயல் சத்தியத்தின்படி தைரியமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Denn die Zeit, die uns gegeben worden ist, die ist sehr wertvoll. Und wir dürfen diese Zeit nicht einfach damit verschwenden, dass wir ziellos umherirren oder einfach ziellos irgendwie da rauslatschen. Denn das ist so eine Eigenschaft. Ziellos umhergehen, das ist eine Eigenschaft des Teufels.
Enge irndu varugirai, naan ulagam engu sutti thirindu varugiren. Avan enna seira, ivada seira. Idai kavanippadhe pisasura velai. Eda karimana devoda pillagale. Ava eppozhudhu devoda pillagale kuttam chaatra ungalukku theriyuma? Indraikkum pisasu deva samoothukku poradhukku idam irukku. Listen to me please. இன்றைக்கும் பிசாசுக்கு சாத்தானுக்கு தேவ சமூகத்துல போறதுக்கு இடம் இருக்குது. இப்ப என்ன செய்வான் தெரியுமோ, அந்த ஊழியக்காரனை குற்றச்சாட்டுறது, இந்த ஊழியக்காரனை குற்றச்சாட்டுறது, அவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லி எந்த நேரமும் அங்க தேவ சமூகத்திலிருந்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்க. இதை போலதான் உத்தமமாய் வாழ்ந்த ஜோபுவையும் தேவ சமூகத்துல போய் குற்றம் சாட்டுறான்னு சொல்லி நாம பாக்குறோம். அவன் முகாந்திரம் இல்லாமலா உண்மை சேவிக்கிறான் என்று கேட்டான் அந்த ஒரு பார்த்து.
Denn wir müssen wissen, der Teufel, der hat heute auch noch die Möglichkeit, vor Gott zu treten und uns immer noch zu beschuldigen.
உத்தமமாக வாழுகிற தேவட பிள்ளைகளை சோதனையில தள்ளுவதற்கு சத்துரு சுத்தி திரா என்பதை நாம் கவனமாக விளங்கிக்கொள்ள வேண்டும்.
Wir müssen aufpassen, denn Menschen, die Kinder Gottes, die unschuldig leben, die will der Teufel auch zu Fall bringen.
நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. நான் சொல்ற நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசுவோடு உண்மையாக உத்தமமாக வாழுகிற ஒரு தேவ பிள்ளைகளையும் சத்துரு சோதிக்க முடியாது. நான் சொல்றேன் நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. யாரெல்லாம் உண்மையாக பரிசுத்தமாக தேவனோடு வாழுகிறார்களோ அவர்களை சாத்தா சோதிக்க முடியாது. அவர்களை சாத்தா சோதிக்க வேணுமாக இருந்தா தேவனிடத்திலிருந்து உத்தரவு பெற்றாக வேண்டும். பாருங்க, மறுபக்கத்தில் எவர்கள் சத்துருவுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை பிசாசு சோதிக்கிறதுக்கு ஆண்டிடத்தில் போய் அவன் உத்தரவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உத்தமமாக நடக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சோதிக்கப்படுமாக இருந்தால் அவர் தேவனிடத்திலிருந்து உத்தரவு பெற்று வர வேண்டும். ஆனால் பாவத்துக்கு இடம் கொடுத்து தேவனோடு வாழாத மற்றவர்களுக்கு ஆண்டிடத்தில் போய் அவன் உத்தரவு கேட்டு வந்து சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தைரியமாகவே உள்ள வந்து உலாவான். பாருங்க,
den Menschen, die unschuldig leben, beziehungsweise richtig leben für Gott, heilig leben, unschuldig leben, rein leben, diese Menschen und treu leben für Gott, und diese Menschen kann der Satan nicht prüfen oder in Versuchung bringen. Denn um so einen Menschen in Versuchung zu bringen, muss er selbst die Erlaubnis von Gott haben. Aber die andere Sache ist, auf der anderen Seite können so welche Menschen, wenn die Platz geben, für den Satan in ihrem Leben einzutreten, dann kann er natürlich seinen freien Willen ausspielen.
திரும்ப சொல்ற நல்ல விளை கொள்ளுங்க. உத்தமமாக வாழ்கிற பிள்ளைகளை தேவ உத்தரவு இல்லாம சாத்த சோதிக்க முடியாது. மறுபக்கத்தில் யாரெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பிசாசு பூண்டு விளையாடுறதுக்கு இடம் இருக்கு.
So wer treu und unschuldig für Gott lebt, in dessen Leben kann der Satan keine Prüfungen oder Versuchungen bringen, ohne die Erlaubnis von Gott. Aber auf der anderen Seite, wenn dieser Mensch auch Freiraum lässt für den Teufel, dann kann es passieren, dass der Teufel ihn versucht und in Sünde bringt. Hiobs Unschuld wurde geprüft. Denn der Satan, der hat ein Auge geworfen auf Hiobs Unschuld.
தேவனுக்கு முன்பாக குற்றம் அற்றவன் என்பது பொருளாகும்.
Ein unschuldiges Leben bedeutet ohne Schuld, ohne Fehler zu leben.
திரும்ப சொல்றேன், உத்தமமான வாழ்வு என்றால் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக வாழ்கிறது என்கிறது பொருளாகும்.
Ein unschuldiges Leben bedeutet vor Gott ohne Fehler zu stehen.
குற்றமற்ற ஒரு வாழ்வு வாழ்வதற்கு தேவனுடைய சட்டம், தேவனுடைய வசனம், தேவனுடைய நீதி, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு அடிப்படையாகும்.
Unschuldig zu leben brauchen wir die Gebote des Herrn, seine Worte.
எலிசகரியா எலிசபெத் என்கின்ற ஒரு கப்பலை குறித்து லூக்கா சுவிசேஷம் வாசிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படி நடந்து குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தார்கள் சொல்லி அவர்களை குறித்து சாட்சி சொல்லப்படுறது. கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படி நடந்தபடியால் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழ்ந்தார்கள் என்று வேதம் நமக்கு திருவுளம் பட்டுகிறது.
Denn wir lesen in der Bibel über Zacharias und seine Frau Elisabeth, dieses Paar, die lebte voll und ganz nach den Geboten des Herrn, sie erfüllten alles und waren unschuldig vor ihm.
ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்தை திருப்பி பார்க்கிட்டு சொன்னால், அங்கே ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இருன்னு சொல்லி.
Denn auch im ersten Buch, also Buch 1. Mose, Kapitel 17, sagt Gott nochmal zu Abraham, geh vor mir her und sei unschuldig und treu.
99 வயதுல தாத்தாவாகி விட்ட ஒரு மனுஷன், ஏற்கனவே 24 வருஷங்களாக ஆண்டவோடு நடந்த மனுஷன், 99 வயதுல வந்து ஆண்டவர் ஆபிரகாம் அது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு, ஏனென்றால் என் வாக்கு தத்தத்தை உடைய வாழ்க்கையில நான் நிறைவேற்ற, உனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை ஈசாக்கு பிறக்க வேண்டும், வாக்கு தத்தை நிறைவேற வேண்டும், ஆகவே எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு என்று ஆண்டவர் ரிக்வெஸ்ட் பண்ணார்.
ஆபிரகாம் war 99 Jahre alt und selbst in diesem Alter kommt Gott zu ihm und sagt, Abraham, geh vor mir und sei unschuldig.
நான் இங்கே ஒரு காரியம் குறிப்பிடட்டும், என்னவென்றால் அவ்வப்போது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவது, தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவதுண்டு, நமக்கும் மற்றவர்களால தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டதும் உண்டு. ஆனா ஒரு கண்டிஷன், லிசன் டு மீ ப்ளீஸ், லிசன் டு மீ, தேவனால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும், ஆனால் அந்த தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்வில நிறைவேற நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நடந்தாக வேண்டும். உத்தமம் இல்லாமல் வாழுகிறவர்கள் மத்தியிலே தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவது கடினமாகும் என்று சத்தியத்தின் படி உங்களுக்கு சொல்லுகிறேன்.
In the Bible lesen wir an vielen Stellen Gott prophezeit seinen Kindern und diese Prophezeiungen, die werden noch erfüllt, aber wir müssen noch dementsprechend handeln und also vor Gott auch den richtigen Weg gehen und unschuldig sein. Nur dann kann er auch seinen Plan ausführen.
ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது உனக்குள்ள சகல சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டாலும் 99 வயதுல ஆண்டவர் வந்து சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனார், ஏனென்றால் என் வாக்கு தத்தம் உடைய வாழ்வில நிறைவேறுவதற்கு பாரு.
Gott sagt zu Abraham, durch dich sollen alle Völker gesegnet werden. Und danach, als er 99 Jahre alt wurde, sagte Gott nochmal, geh von mir her und sei unschuldig, denn ich will meinen Plan mit dir ausführen.
ஆகவே நான் சொல்லுவேன், தேவனாலே தேவ மக்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் தேவனுக்கு முன்பாக நான் உத்தமமாக வாழ வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Wenn die Prophezeiungen Gottes in unserem Leben erfüllt werden sollen, dann müssen wir auch ein Leben leben, das Gott gefällt und unschuldig sein.
யோபுட உத்தமமான வாழ்வு சோதிக்கப்பட்டது.
Hiobs Unschuld wurde geprüft.
2 அதிகாரம் 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதன் கீழ்ப்பதியில ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை ஏவின போது, சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை ஏவின போதும் யோபு இன்னும் தன்னை உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறார் என்று சொல்லி வாசித்து பாருங்க, தன்னை உத்தமத்தில் உறுதியாக இருக்க, ஏனென்றால் பிசாசுக்கு கண்ணங்க தெரியுமோ அவருடைய உத்தமமான வாழ்வை கெடுப்பதற்கு. ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை ஏவின போதும் அவன் இன்னும் தன்னை உத்தமத்தில் உறுதியாக இருக்கான்னு சொல்லி அவனை குறித்து சாட்சி சொல்றாரு பாருங்க.
Denn Gott sagte an der Stelle zu Satan, auch wo du ihn mit Plagen getroffen hattest, Hiob ist fest entschlossen in seiner Unschuld gewesen.
நான் உங்களுக்கு கேட்கிறேன், நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டு. நாம் கடந்த நாட்களில் பல சோதனைகளுக்குள்ளால கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஒன்று என்ன தெரியுமோ, யோபுடைய வாழ்க்கையில வந்த சோதனை போல நாம் ஒருவருடைய வாழ்விலும் நாம் சோதிக்கப்படவில்லை என்பது வெளிப்படையான உண்மையாக நாம் ஒத்துக்கொள்வதை நம்புறேன்.
So wir mögen zwar durch viele Probleme oder schwierige Umstände gegangen sein, aber ich kann auf jeden Fall bezeugt sagen, dass niemand von uns dieselben Probleme wie Hiob in unserem Leben hatte.
Aber சோதிக்கப்பட்டது எதற்காக? அவர் உத்தமனாக வாழ்ந்தபடியால் தான் சத்துரு அவனை சோதித்தார். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், உத்தமமாக வாழ்ந்தாலும் சோதனை உண்டுதான். ஆனால் அந்த சோதனையை ஜெயிக்கிறதுக்கு தேவன் நமக்கு பலம் தருவாரு. அது மட்டுமில்ல, அந்த சோதனை தப்பித்துக் கொள்றதுக்கு நமக்கு அவர் வழிகாட்டுவார். ஐ சைட் அகைன், சோதனையில விழுந்து விடுறதுக்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அழைக்கவில்லை, அபிஷேகவில்லை. அதை ஜெயிக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கேன் என்று சத்தியத்தை திரும்ப திரும்ப நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Gott hat uns berufen, nicht diese Prüfungen durchzufallen, sondern er will, dass wir bestehen und er wird uns auch diese Kraft geben, denn Hiob lebte unschuldig und deswegen wollte der Satan um jeden Preis ihn zu Fall bringen. Aber das hat nicht funktioniert, denn er ist fest entschlossen an seiner Unschuld geblieben.
Satru avade sodita bodu avade ore naalile than kumara kumarathil ellathey ilanda ore naalile veedu vaasil irunda sottu suvandra ellavatte ilanda ellavattum ilandu nerkadiyaga nigira sarathile vera parukal viravil avanal padukka mudiyalla. திரும்பி திரும்பி படுகிறார். ஏனென்றால் அந்த புண்களிலே அந்த படுக்கையில ஒட்டுகிறபடியால அவ எழுதுறா, என்னால படுக்க முடியல, எப்ப பகல் இரவு வந்தா எப்ப பகல் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறேன் சொல்லி அவ்வளவு வேதனை மத்தியிலே அவர் சோதிக்கப்பட்டாலும் தன் உத்தமமான வாழ்க்கையை விட்டு அவன் விலகில பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Hiob verlor an einem Tag seine ganzen Söhne und Töchter und an einem Tag hat er auch seinen gesamten Besitz verloren. Er hatte nichts mehr, sein Haus, alles war verloren. Er stand da einfach allein und einsam.
பிசாசுக்கு யோபுடைய சுத்தமமான வாழ்வில் அவனுக்கு கண்டிருந்தது பாருங்க.
Nichtsdestotrotz er blieb fest in seiner Unschuld und sündigte nicht vor dem Herrn und der Teufel, der hat doch ein Auge auf sein Leben, auf seine Unschuld geworfen.
ஆகவே தான் அவன் மனைவி சொன்னால், நல்லா கவனிங்க, நல்லா கவனி, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ? இவ்வளவு நடந்துட்டது, இவ்வளவு பிள்ளைகள் எல்லாம், பெத்த பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, இருந்த சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிட்டது, அடுத்து உண்ட சரத்துல எனக்கு கிட்ட உனக்கு கிட்டவே வர முடியாம இருக்குது, உன் சுவாசமே எனக்கு வேறப்பட்டிருக்குது, இவ்வளவு நடந்த பிற்பாடும் இன்னும் உடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிற ஒன்று செய், தேவனை தூசித்து செத்துப்போம். இன்னும் உடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிற இவ்வளவு நடந்த பிற்பாடு எனக்கு அறிவானவர்களே, பிசாசுல கண்ணங்க தெரியுமா, யோபுடைய உத்தமமான வாழ்க்கை கிடைக்கிறதுல இருந்தது பாரு.
Da kam die Frau von Hiob und trat hin und sagte zu Hiob: Hör mal, hörst du, bist du immer noch fest entschlossen an deiner Unschuld? Fluch den Herrn und lass einfach, stirb einfach. Das sagte die Frau von Hiob. Denn die hat ihn auch auf irgendeine Art und Weise geprüft, denn er sollte seine Unschuld irgendwie bestehen, also von seiner Unschuld irgendwie wegkommen. Denn das war auch der Plan vom Teufel, der wollte Hiob um jeden Preis zu Fall bringen. Aber Hiob war fest entschlossen an seiner Unschuld und sündigte nicht vor dem Herrn.
நான் போகும்படி அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்கு. சில நேரத்தில் நாம போற வழி நமக்கு விளங்குதுல இல்லையா? ஐயோ, சொல்ல முடியாத வேதனை, மற்றவளுக்கு சொல்ல முடியும், நான் போக போற வழி எனக்கு தெரியல, புரியல, கத்தரோட நடக்கிறேன், ஆண்டவர் உண்மையா சேவிக்கிறேன், நான் போற பாதம் கடினமா இருக்குது, ஆனா யோபு கொண்டு தெரியும், நான் போகும்படியை நான் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் என்று
விளங்கினார். Hiob sagt an der Stelle: Ich kenne meinen Weg nicht, aber der Herr kennt den Weg, den ich gehe. Und wenn ich geprüft worden bin, dann werde ich glänzen wie Gold. Denn das sagt Hiob an der Stelle. Denn manche von uns denken vielleicht, warum gehe ich diesen Weg? Was soll das eigentlich? Ich verstehe das nicht. Aber deswegen sagt auch Hiob diesen Vers: Auch wenn ich diesen Weg nicht kenne, Gott selbst, er kennt den Weg, den ich gehe. Und nach der Prüfung werden wir halt etwas Besseres sein. Wir werden glänzen wie Gold.
கடந்து போற பாதைகள், கண்ணீரான வேலைகள், சில காரியங்கள் நமக்கு புரியல. ஆனால் ஒன்று நிச்சயம், ஒன்று சத்தியம், நாம் போகிற வழியை நாம் அறியாவிட்டாலும் அவர் அறிவார், நாம் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவர் என்று யோபு பேர நாம விளங்க முடியுமே. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுங்கள்.
Manch einer von euch fragt sich vielleicht den Weg, den ich gerade gehe durch diese Trauer oder dieses tränenvolle Leben, diese Probleme, warum ich? Aber Jesus sagt oder Hiob sagt an der Stelle, in der Bibel wird geschrieben, auch wenn du deinen Weg nicht kennst, Gott kennt deinen Weg und wenn du geprüft worden bist, dann wirst du glänzen wie Gold.
பிசாசுக்கு யோபுடைய உத்தம வாழ்க்கையில தான் கண்டிருந்தது பாரு.
Der Teufel hat ein Auge drauf geworfen an Hiobs Unschuld.
ஆகவே தான் அவர் சொன்னார், நான் மரித்தாலும் என் ஆவி பிரியமட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன்
தானியேலோ வந்தால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் வழியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான்.
So ließ der König Darius das Schreiben und das Gebot aufsetzen. Als nun Daniel erfuhr, dass ein solches Gebot ergangen war, ging er hinein in sein Haus. Er hatte aber an seinem Obergemach offene Fenster nach Jerusalem. Und er fiel dreimal am Tag auf seine Knie, betete, lobte und dankte seinem Gott, wie er es auch zuvor vorher zu tun pflegte.
முதலாவது ஆபிரஹாமுடைய கீழ்ப்படிவு சோதிக்கப்பட்டது, இரண்டாவது யோசேப்புடைய பரிசுத்த வாழ்வு சோதிக்கப்பட்டது, மூன்றாவது யோபுடைய உத்தமமான வாழ்வு சோதிக்கப்பட்டது, நம்பர் 4 தானியேலின் ஜெப வாழ்வு சோதிக்கப்பட்டது.
So as erstes wurde Abrahams, wir haben gesehen, Abrahams Gehorsam wurde geprüft, Josefs Reinheit wurde geprüft, dann wurde Hiobs Unschuld geprüft und jetzt sehen wir einen Mann namens Daniel, sein Leben im Gebet wurde geprüft.
ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் 30 நாள் வரைக்கும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்கின்ற ஒரு சட்டம் எழுதப்பட்டு ராஜாவினால முத்திரை போடப்பட்டு சட்டம் அமலுக்கு வந்தாயிற்று. இதை தெரிந்த பின்னும் தானியேல் தினம் செய்கிறது போல 3 வேளை முழங்கல் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கான் பாரு.
Es wurde ein Gebot erlassen, und zwar dieses Gebot sagt, außer dem König soll niemand angebetet werden.
இந்த சட்டம் எதற்கு தானியேலுடைய ஜெப வாழ்வை தடை செய்வதற்கு, தானியேல் தேவனோடு செய்கிற அந்த ஜெபத்துக்கு தடை உண்டாக்குவதற்கு ராஜாவினாலே சட்டம் இயற்றப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கு. இதை தெரிந்த பிற்பாடும் அவன் தினம் செய்கிறது போல முழங்கால் போட்டு தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி சோதனை பண்ணிருக்கான்.
Dieses Gesetz, dieses Gesetz wurde erlassen, damit Daniels Leben im Gebet, das sollte einfach ein Hindernis werden, denn Daniel sollte nicht mehr beten. Aber Daniel, er hat nicht nachgelassen, sondern er hat weiterhin 3-mal am Tag Gott angebeten.
இதிலே இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், அரே திறந்து ஓபன் தி விண்டோ, எல்லா பலகணிகளையும் அதை திறந்து வைங்க, எல்லாரும் பார்க்கத்தக்கிறார், பலகணியை திறந்து வை. அவன் என்ன செய்கிறான், தைரியமாக சத்தம் விதைக்கப்பட்டிருந்தாலும் தேவனோடு நான் உறவாடுறதை தடை செய்ய முடியாது என்று தைரியமான அந்த தேவ மனுஷன் தான் செய்யறது போல அவன் முழங்கால் படிட்டு தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ண, வீட்டை பூட்டி இருந்து ஒருவேளை ஜெபம் பண்ணி இருந்தா மற்றவர்கள் அவனை கண்டுகொள்ளாம இருக்கிறதுக்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்கு. ஆனா இவன் என்ன செஞ்சா, ஓபன் தி விண்டோ, திறந்து விட, எல்லாரும் பாருங்க, நான் என் தேவனை நோக்கி செய்கிற ஜெபத்தின் சொல்லி அவன் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணிருக்கான் பாரு.
Das cool an Daniel war, der auch wenn das Gebot erlassen worden war, was er tat war, der hat einfach das Fenster aufgemacht, betete einfach öffentlich, so dass die Menschen auch ihn sehen konnten, Richtung Jerusalem gerichtet, und betete weiterhin 3-mal am Tag und sagte sich auch, niemand kann mich hindern, Gott anzubeten, selbst nachdem dieses Gebot erlassen war.
Daniel ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக காணப்படுகிறார். அவன் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தபடியாதான் அந்த ஜெப வாழ்வுக்கு சத்துரு ஒரு சோதனை, ஒரு இடைஞ்சலை கொண்டு வந்தது. நாம் பார்க்கக்கூடியதாக
Daniel war ein Mann, der ständig betete, und deswegen wollte der Teufel auch einen Hindernis darstellen oder ihn zu Fall bringen, damit er nicht betet.
இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, exactly like that. அதை போலவே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே வாழ்க்கையிலே கெடுதியை கொண்டு வருவதற்கு, நம்முடைய ஜெப வாழ்வை கெடுப்பதற்கு, நாம் தேவனோடு வைத்திருக்கிற உறவை உடைக்கிறதுக்கு, நம்முடைய ஜெப வாழ்வில் எப்படியாவது ஒரு பாதிப்பை கொண்டு வருவதற்கு சத்துரு இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை தந்திரமாக சோதிக்கிறான் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Genau auf derselben Art und Weise versucht der Teufel heute Menschen oder Kinder Gottes, die beten oder sehr stark im Gebet sind, diese Menschen irgendwie zu Fall zu bringen oder die irgendwie zu beeinflussen, damit sie nicht mehr beten.
நன்றாக ஜெபித்து வந்தவர்கள், ஒழுங்காக ஜெபித்து தேவ முகத்தை ஜெபத்தில் தேடினவர்கள், தேவ சமூகத்தை ஜெபத்தில் தேடின அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு காஞ்சி வறண்ட வனாந்தரம் போல காணப்படுறது. காரணம் என்ன? சத்துருடைய சோதனையில தோற்று போய்விட்டபடியாலோ இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போனது போல காணப்படுறது. காரணம் என்ன? தெரிந்து கொள், புரிந்துகொள், சோதனையில விழுவதற்கல்ல, அதை ஜெயிக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
Eins war vielleicht ein Mensch, der sehr stark gebetet, er war sehr fest in seinem Glauben und Gebet, aber plötzlich hat sich alles geändert und er ist wie ein verdorbenes Land, er betet nicht mehr, hat alles nachgelassen. Dann erkenne an dieser Stelle, du wurdest geprüft an der vom Teufel, dein Gebet soll nicht mehr, also du sollst nicht mehr Gott anbeten, sondern der Teufel versucht da irgendwie ein Hindernis darzustellen oder reinzubringen, sodass du nicht mehr betest.
In der Ahnung, Mürinal, Tandanai, Bayangar, என்ன சிங்க குகைக்குள்ள போடப்பட வேண்டும், சட்டம் எழுதப்பட்டாயிற்று. இந்த ஆணையை மீறுகிற இவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சிங்க குகைக்குள்ள போடப்படும் சொல்லி அங்க சிங்கம் காத்திருக்குது. எங்க குகைக்குள்ள? அதான் நான் சொல்றேன், கேளுங்க. காட்டுல வாழ்கிற சிங்கத்துக்கும் குகைக்குள்ள அல்லது சூவில வாழ்ற சிங்கத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்ன தெரியுமோ? காட்டில வாழ்கிற சிங்கத்துக்கு எப்ப பசி ஏற்பட்டாலும் அது வேட்டையாடி தன் பசியை தீர்த்துக் கொள்ளும். ஆனால் குகையில இருக்கிற சிங்கத்துக்கோ அல்லது சூவில இருக்கிற சிங்கத்துக்கோ சாப்பாடு போட்டாதான் சாப்பாடு. ஆகவே குகையில இருக்கிற சிங்கம் எப்பே எனக்கு ஏதாவது ஆகாரம் வரமண்டு பார்த்துட்டே இருக்குது, சிங்கம் ஆயத்தமா இருக்குது, சட்டமும் நிறைவேறி ஆயிட்டுது. ஆனால் தானியலோ என்றால் தினம் செய்கிறது போல முழங்கால் போட்டு தன் தேவன் நோக்கி ஊக்கமாக. இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் தேவன் உயர்த்தாமல் இருப்பார். யோசித்துப்பார்.
Zu der Zeit Daniels, als dieses Gebot erlassen worden war, war die Strafe, wenn man dieses Gebot übertritt, man wurde in die Löwengrube geschmissen. Und jetzt müssen wir wissen, es gibt Löwen auf zwei Arten weiter. Also es gibt zwei Varianten. Einmal ein Löwe, der im Wald lebt, und ein Löwe, der in der Grube wartet. Und zwar der Löwe im Wald, der jagt und isst einfach nach Lust und Laune, wenn er Hunger hat. Aber ein Löwe, der in der Grube wartet, er hält Ausschau nach Essen. Und der kriegt ja nicht permanent das Essen, sondern er wartet immer, bis irgendjemand was reinschmeißt. Und er ist immer sehr gierig und wartet nur darauf, ihn zu packen.
தேவனோடு சரியான உறவில் என்னமுறை மேல போகட்டும். பல தேவ ஊழியர்கள் கூட சரியாக ஜபிக்கிறது இல்லை. நான் சொல்லுவேன், ஜபிக்காதவனுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு தகுதி இல்லை. தேவனோடு உறவாடாதவனுக்கு தேவட வேலை எதற்கு? தேவனுடைய முகத்தை தேடாதவனுக்கு தேவட வேலை எதற்கு? ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய வேலை அவருடைய பலத்தில். ஆகவே நான் சொல்லுவேன், என்னையும் சேர்த்து சொல்லுவேன், ஆண்டவருடைய பணியை செய்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுவேன், தேவனுக்கு முன்பாக அறைகூறி சொல்லுவேன், ஆண்டவருடைய பாதத்தில் சரியாக நேரம் செலவழித்து ஜெபிக்காத ஒரு நபரும் தேவனுடைய ஊழியத்துக்கு லாயக்கட்டவர்கள். நம்பினா நம்புங்க, நம்பா விடுங்க. ஐ நோ வாட் ஐ சே.
Es gibt einige Kinder Gottes, die beten heutzutage nicht mehr oder die haben nachgelassen oder diese Bindung zu Gott ist einfach gebrochen worden. Und nicht nur das, sondern auch bei Diener Gottes, die Dienste tun, auch bei denen. Manchmal ist es so der Fall, dass das Gebet einfach nachgelassen hat. Und ich sage euch, wer nicht betet oder das Gesicht von dem Herrn oder diese Bindung mit dem Herrn haben möchte, der ist es noch nicht mal wert, seinen Dienst zu tun.
இன்றைக்கே ஜபிக்கிறவர்களாக இருந்தா நாளைக்கு வருங்கால ஊழியர்களாக எழும்புவார்கள், திகழுவார்கள் என்று உண்மைப்படி நான் சொல்லுகிறேன். இதற்காக நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற மன்றாடு என்னவென்றால், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் தேவனை தேடுகிறார்களா? ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார்களா? ஜபிக்கிறார்களா? வேதத்தை வாசிக்கிறார்களா? இந்த கவனம் பெற்றோருக்கு இல்லை என்றால் என்னை சேர்த்து சொல்லுகிறேன், நாம் தேவனுக்கு முன்பாக பெரிய தப்பிதம் செய்கிறோம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Ich bete immer, dass die Eltern oder dass die kommende Generation, die Kinder, eine Generation der betenden Menschen sind, also dass sie immer beten und mit Gott leben. Und nicht nur das, auch wir Eltern müssen immer darauf Acht geben, dass unsere Kinder beten und ständig mit den Worten Gottes in Verbindung kommen, denn nur so eine Generation kann auch im Nachhinein auch bestehen. Denn wenn wir das nicht machen und unsere Kinder irgendwie auf Abwegen kommen, dann sündigen wir gegenüber Gott.
இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை பெற்றோராகிய நீங்கள் தள்ளிவிடலாம், தட்டிவிடலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் கேள், பிள்ளைகளை படிக்க வைத்து உலகத்துக்கு தாரவாத்திர கூடாது, பிள்ளைகளை பட்டம் பெற வச்சு பிசாசின் கையில ஒப்பு கொடுத்துடக்கூடாது. உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் தேவன் ஆசீர்வாதமாக கொடுத்த பிள்ளைகள், பக்தி உள்ள பிள்ளைகளா, தேவகரத்துல பயன்படுகிற பிள்ளைகளாக இருக்க விடமாக இருந்தார். நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நம்ம பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கணும். தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு பேசுகிற அந்த ஜெப வாழ்வுக்குள்ளே பெற்றோர் அந்த பிள்ளைகளை கொண்டு வர வேண்டியது அவசியம், அவசியம், அவசரப்பட்டு சத்தியத்துப்படி சொல்லுகிறேன்.
Die Eltern, wir Eltern müssen aufpassen, dass unsere Kinder in Gott und Glauben wachsen, denn wir müssen die Priorität erstmal auf Gott setzen und nicht erstmal aufs Lernen und auf das Schulische oder die ganze Bildung. Das kommt erst danach, denn Gott hat die höchste Priorität und wir müssen darauf achten, dass unsere Kinder auch immer Bibel lesen, im Glauben gestärkt werden und beten. Das ist immer sehr wichtig.
அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமா இருந்தது. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே என்று மல்கியா என்கிட்ட தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்னார். நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆகவே உலகம் அவர்களை கவர்ந்து விடாதபடி, சத்துரு அவர்களை கையில எடுத்துடாதபடி, ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்காக பரிதபித்து தேவ சமூகத்தில் செபிக்க கடனாளிகள் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக செபிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள் தேவனை தேடுகிறார்களா, அவர்கள் செபிக்கிறார்களா என்று சொல்லி பார்த்து அவர்களை அந்த வழியில் நடத்த வேண்டிய பொறுப்பு நம் எல்லாருக்கும் உண்டு என்று உண்மைப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
In der Bibel steht geschrieben, die Kinder, unsere Kinder sind ein Segen Gottes und wir dürfen einfach nicht zulassen, dass unsere Kinder auf Abwegen kommen. Nicht nur, dass wir für unsere Kinder beten, sondern auch wir müssen darauf achten, dass unsere Kinder immer stetig Gott suchen, beten und im Glauben gefestigt werden und immer Bibel lesen.
நாளைக்கு உங்கள் பிள்ளைகள், நீங்கள் வயது போற காலத்துல உங்கள் பிள்ளைகள் உங்களை புகழ வேண்டும். ஏன் தெரியுமா? எந்த அம்மா அப்பா என்ன இப்படி வளர்த்தபடியால் தான், எந்த அம்மா அப்பா எனக்கு செபிக்க கட்டுக் கொடுத்தபடியால், எந்த அம்மா அப்பா எனக்கு சொன்ன புத்திமதியால் தான் நான் இன்றைக்கு இப்படி வாழ்கிறேன் என்றும், இன்றைக்கு இப்படியான ஒரு தேவ ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கும் என் தாய் தகப்பன் தான் காரணம் என்று உங்களை அவர்கள் வருங்காலத்திலே புகழத்தக்கதாக, ஐ மீன் பெருமைக்காக அல்ல, அவர்கள் வாயினால் அதை சொல்லத்தக்கதாக தேவனுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்ய
கவனமாக. Dann muss euer Kind zu euch sagen oder euch rühmen können und vor jedem bezeugen können, meine Eltern haben mich so erzogen, meine Eltern haben mich im Glauben gefestigt, meine Eltern haben mich auf den richtigen Weg gebracht. So müssen eure Kinder über euch rühmen können, denn das ist das Wichtigste.
செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டது. வெளிப்படுத்த விஷயத்துல பார்க்கிறோம், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் தூப வர்க்கங்களாக எழும்புதான். இன்றைக்கு இந்த உலகத்தில் செம்மையான தேவோட பிள்ளைகள் செய்கிற ஜெபங்கள் இன்றைக்கும் தேவ சமூகத்திலே தூப வர்க்கமாக எழும்புகிறது என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஆகவே என கரிமானவர்களே, ஜெபத்தில நாம் விழித்திருப்போம், நம் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கண்டு கொடுப்போம், அதிலே தேவன் பிரியப்படுவார், அதிலே தேவன் மகிமைப்படுவார்.
Die Bibel sagt, ein Mensch, der mit gutem Gewissen Gott anbetet, dessen Gebet ist wie ein wohlriechender Geruch und dieses Geruch nimmt Gott einfach sehr wohlwollend wahr. Und deswegen, unser Gebet muss so ähnlich sein. Und wir müssen für unsere Kinder beten, sodass die kommende Generation halt gestärkt wird im Glauben und befestigt wird.
கர்த்தர் நமக்கு ஜெபிக்க கட்டு கொடுத்த ஜெபத்துல கீழ்ப்பதில என்ன சொன்னா தெரியுமா? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் அதுல இருந்து எங்களை காத்துக் கொள்ளுமே. லிசன் டு மீ. அப்படியானால் தேவ பிள்ளைகளுக்கு சோதனைகள் உண்டு என்பது நிதர்சனம். அந்த சோதனை நாம் விழுந்திராதபடி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்பது நமக்கு புலனாகிறது இல்லவா? ஆகவே சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகளை நாம் தாண்டவும், அவன் வைக்கிற சோதனைகளை ஜெயிக்கவும், தேவனுடைய பிள்ளைகள் ஒழுங்காக ஜெபிக்கிறவளாக இருக்கும். அம்மா மாறு, அக்கா மாறு, நான் தேவ சமத்தின்னு சொல்ற காரியம் என்னவென்றால், போதுமான நேரம் எடுத்து தேவனோடு ஜெபம் பண்ணு, ஆண்டவரோடு உறவாடு, உன் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கட்டுக்கொடு. நீ செய்கிறத பார்த்து உன் பிள்ளைகள் செய்ய வேண்டும். நீ நடக்கிற விதத்தை பார்த்து உன் பிள்ளைகள் நடக்க வேண்டும். நீ கோணலாக நடந்தா உன் பிள்ளைகளை திருத்த முடியாது. நீ தவறு செய்தா உன் பிள்ளைகள் அதை தாண்டி போகிறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று 128 சங்கீதத்தின் முதல் வசனம் முழங்குறதை நாம் அறிவோமே.
Deswegen sagt auch Gott, ihr Eltern, ihr müsst ein vorbildliches Leben sein. Nimm dir Zeit, bete für deine Kinder, nimm dir Zeit und lese Bibel. Und dieses Beispiel sollen deine Kinder aneignen, denn nur das, was du tust, sollen die Kinder auch nachmachen. Und wenn du Fehler machst, dann kann es sein, dass deine Kinder noch weitere Fehler machen. Deswegen nimm dir Zeit, achte, dass du ein vorbildliches Leben lebst gegenüber deinen Kindern und dass sie dir nachfolgen. Daniels Leben im Gebet wurde
geprüft. Finally and lastly, அதே தானியேல் புத்தகம் 3rd chapter 17th வசனத்தை படிக்கிறோம். முடிக்க போறோம். தானியேல் 3rd chapter 17th வசனம்.
Als letztes Daniel Kapitel 3 Vers 17.
வாசி.
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்.
சரி, ஆபிரகாம்
wenn unser Gott, den wir verehren will, so kann er uns erretten aus dem glühenden Ofen und aus deiner Hand. O König, kann er erretten.
நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்.
Also der Herr, den wir verehren, er kann uns erretten.
ஆபிரகாமின் கீழ்ப்படிவு சோதிக்கப்பட்டது, யோசேப்பின் பரிசுத்த வாழ்வு சோதிக்கப்பட்டது, யோபுவின் உத்தம வாழ்வு சோதிக்கப்பட்டது, தானியேலின் ஜெப வாழ்வு சோதிக்கப்பட்டது. Finally and lastly, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய விசுவாச வாழ்வு சோதிக்கப்பட்டது.
So wir haben gesehen, dass Abrahams Gehorsam geprüft worden ist, Josefs Reinheit, Hiobs Unschuld wurde geprüft, dann haben wir gesehen, Daniels Leben im Gebet wurde geprüft und als letztes nochmal sehen wir hier bei Schadrach, Meshach und Abednego, das sind drei Menschen, deren Leben in Gott wurde geprüft.
நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்கள் விழுந்து பணியாவிட்டால் இந்த வேளையிலே உங்களை அக்கினை சூளையிலே போடப்படுவீர்கள் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் ஒரு பயங்கரமான கட்டளையை கொண்டு வந்தா பாருங்க.
So der König Nebukadnezar brachte ein Gesetz, ein fürchterliches Gesetz, das besagte, wenn ihr nicht das tut, was ich sage, dann werdet ihr im glühenden Ofen gesetzt und ihr werdet sterben.
Und தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இஷ்டவேளை கேள் கற்பனைகளை பிரதான கற்பனை இஷ்டவேளை கேள் உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்கின்ற சத்தியத்தை அறிந்த இந்த தேவதாசர்கள் இன்னும் ஒரு சிலையையோ இன்னொரு விக்கிரத்தையோ வணங்கி தங்கள் விசுவாசத்தை அவர்கள் விட்டு விலக விரும்பவில்லை. கவனிங்க, உயிர் போனாலும் போகட்டும், விசுவாசத்தை விடமாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று புலங்கினாக பாருங்க.
So wir können sehen, in diesem Leben dieser drei Menschen wurde deren Glauben geprüft, denn die haben an das Gebot gehalten, was Gott damals gegeben hatte zu Mose, denn außer mir sollst du keinen anderen Gott verehren. Und diese drei haben sich daran gehalten und haben gesagt, egal was passiert, selbst wenn wir sterben, wir werden niemals einem anderen Gott dienen.
Und
genauso ähnlich kann auch unser Glaube geprüft werden.
அழிந்து போக ஒன்றுகளை பேதுரில் வாசிக்கிறோம், அழிந்து போகிற பொன் அக்னினால சோதிக்கப்படும், அதை விட விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது.
In der Bibel steht geschrieben, Gold wird geprüft durch Ofen, also durch Hitze, durch Wärme. Und genauso euer Glaube, das noch viel wertvoller ist als Gold, muss auch geprüft werden.
அந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அழிந்து போகிற பொன், the gold alindu pon alindu po alindu pogura pon agrinal sodikapadum adu ethra karatted adai vida ponnai vida vilayerapetta ungal viswasam சோதிக்கப்பட வேண்டியது அவசியம்.
So gold, was doch vergänglich ist, wird geprüft durch Feuer. Aber noch viel wertvoller, euer Glaube muss auch geprüft werden.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம்.
Ohne Glaube kannst du nicht Gott gefallen.
அன்றாட நாம் விசுவாசத்திலே வாழ்கிறோம்.
Wir leben Tag für Tag durch Glauben.
விசுவாசத்தினால் தேவனை ஆராதிக்கிறோம்.
Durch Glauben beten wir den Herrn an.
விசுவாசத்தினால் ஜெபம் பண்ணுகிறோம்.
Durch Glauben beten wir.
விசுவாசத்தினால் ஊழியம் செய்கிறோம்.
Durch Glauben machen wir Dienste.
விசுவாசத்தினால் கொடுக்கிறோம்.
Durch Glauben geben wir.
விசுவாசத்தினால் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறோம்.
Durch Glauben nehmen wir teil an dem Abendmahl.
விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்கிறது.
Was alles nicht durch den Glauben kommt ist Sünde. So Shadrach, Meshach und Abednego's Glaube wurde in diesem Fall geprüft.
Aber
sie waren sogar bereit, für ihren Glauben ihr Leben zu opfern, und dieses Opfer hat Gott gesehen und hat sie dann befreit. Die haben diese Prüfung bestanden und Gott hat sie erhöht.
இதுபோல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுறதுக்கு இடம் உண்டு. இந்த பரிசுத்தவான்கள் இவ்வண்ணமாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்விலே சத்துரு எவ்வண்ணமாக சோதனைகளை கொண்டு வருவாரோ, பிசாசுக்கு சோதனை காரணம்னு ஒரு பெயருண்டு. நம்மை சோதிக்கிறதுக்காகவே சுத்தி தெரிகிறான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜாக்கிரதையாக இருந்து
So, die Kinder, die Diener Gottes in dieser Stelle, die fünf, die wir gesehen haben, die wurden auf diese Art und Weise geprüft. Und der Teufel oder wir im Leben, es besteht die Möglichkeit, dass wir auch auf andere Art und Weise geprüft werden. Denn der Teufel, er wird auch beschrieben als der Versucher. Denn er lässt sich immer was einfallen. Und deswegen müssen wir uns halt festhalten, dass wir dem Wort Gottes gehorchen.
Salut, stand up, please. Stand up, ja, warum, da ist er, 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 da ist er